அடிப்படை வேதாகம சத்தியங்கள், வேதபாடம் 2, தேவன் மனிதனுக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு. சகோதர சகரியா போனன், கடந்த வேத பாடத்திலே நாம் எதற்காக தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்பதை நாம் பார்த்தோம். மனிதன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கும் முடியாக உண்டாக்கப்பட்டான், ஒரு ஆளுகை செய்கிறவனாக இருக்கும் முடியாக உண்டாக்கப்பட்டான் என்று நாம் பார்த்தோம். அவன் ஒரு சரீரத்தோடு கூட உண்டாக்கப்பட்டான், அது மனிதனாலே உண்டாக்கப்பட்டது. ஆனால் தேவனுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியானால் தேவன் நம்மை உண்டாக்கின அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வல்லவர்களாக இருப்போம். நாம் எந்த இழிப்புக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதை பொறுத்துதான் அதை அமைகிறது. விலங்குகள் சரீரத்திற்குரிய ஈர்ப்பை மட்டும் அது திருப்திப்படுத்துகிறது, தூக்கம், அதுக்கு பாலியல் சாப்பாடு, இதிலே தான் அது விருப்பமாக இருக்கிறது, தன்னுடைய குடும்பத்தை பொறுப்படுகிறது. ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அந்த மனிதன் விலங்குகளை காட்டிலும் அதிகமாக ஒன்றையும் செய்வதில்லை. ஒரு மனிதன் எப்பொழுது தன்னுடைய ஆவிக்கு அவன் மனசாட்சியில் உள்ள தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறானோ அப்பொழுதுதான் அவன் விலங்குகளுடைய நிலையை காட்டிலும் மேலே எழும்புகிறான். ஒரு தேவன் தேவகுமாரன் எப்படி அவன் வாழ வேண்டும் என்று, தேவன் எப்படி அவன் தேவனுடைய குமாரனாக வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறான். ஆனால் ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவதில்லை தங்களுடைய வாழ்க்கையிலே? தேவன் தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி இருப்பதில்லை. ஏன் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை? அது ஏன் என்று சொன்னால், தங்களுடைய சொந்த சித்தத்தை அவர்கள் செய்யும் பொழுது, தங்களை தாங்களே பிரியப்படுத்தும் பொழுது, இந்த சரீரத்திலே உள்ள ஆசைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்பொழுது சந்தோஷமாக வாழலாம் என்று எண்ணுகிறார்கள். அது ஒரு பெரிய வஞ்சனை. சாத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கை கெடுக்கும் முடியாகவே வந்தவர் தான் தேவன் என்று சாத்தான் நமக்கு காண்பிக்கிறான். நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய பொழுதுபோக்கையும் கெடுக்க முடியாக வந்தவர் தான் தேவன் என்று சாத்தான் காண்பிக்கிறான். ஆனால் இயேசு அவர் வாழ்ந்த காலத்திலே தம்முடைய மக்களுக்கு இருந்த தேவனை குறித்த தவறான அபிப்பிராயத்தை விடுதலையாக்க முடியாது வந்தார். சரித்திரம் முழுவதுமாக சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் என்னவென்றால், தேவனை குறித்த ஒரு தவறான ஒரு சாயலை காண்பிப்பதுதான், தவறான எண்ணத்தை மனிதனுக்கு கொடுப்பதுதான். அதன் மூலமா அவன் என்ன சாதிக்கிறான்? அப்படி செய்தால் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்று அந்த வாழ்க்கையை வைத்துக் கொள்வார்கள். அது எப்படி என்று சொன்னால், சாத்தான் தேவனை மனுஷனுக்கு தவறாய் காண்பிக்கிறான். தேவன் எப்பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷமற்றதாக பரிதாபமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லுகிறான். அப்படி நாம் நம்பினோம் என்று சொன்னால் சாத்தான் அதில் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சந்தித்த அநேக கிறிஸ்தவர்கள், மற்ற மதத்தில் உள்ள மக்களும் சேர்த்து சொல்லுகிறேன், அவர்களுக்கு தேவனோடு கூட நாம் சிநேகிதராய் இருக்க முடியாது என்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். தேவன் நன்மை செய்கிறவராய் இல்லை என்று எண்ணுகிறார்கள். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை பரிதாபமாக்கக்கூடிய ஒரு தான் தேவன் என்று எண்ணுகிறார்கள். இது ஒரு பொய். நாம் கிறிஸ்துக்கு ஸ்தானாபதிகளாக இருக்க விரும்புகிறோம், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அதற்காகத்தான். நாம் இப்பொழுது சாத்தானுடைய பொய்யை நாம் காண்பிக்க வேண்டும். தேவன் நமக்கென்று சிறந்ததை மேன்மையானதை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காக தான், உங்களுடைய நன்மைக்காக தான். நாம் அதை உணராமல் இருக்கலாம். ஒரு வயது குழந்தை அல்லது 2 வருட குழந்தை ஒரு பாம்பு பக்கத்திலேயோ அல்லது கத்தியிலேயோ நெருப்பிலேயோ விளையாட வேண்டாம் என்று ஏன் அப்பா அம்மா சொல்கிறான் தெரியாது. அது அந்த குழந்தைக்கு தீங்கை விளைவிக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு கத்தியையோ அல்லது நெருப்பையோ எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த சிறு பிள்ளைகளுக்கு அதை விளங்கும் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை. அவைகள் கீழ்ப்படியாமல் அவர்கள் போய் தங்கள் கையை சுட்டுக் கொள்கிறார்கள் அல்லது கத்தியிலே தங்களை கையை அறுத்துக் கொள்கிறார்கள். மனிதனும் அதே போலத்தான் கீழ்ப்படியாமல் இருக்கிறான். தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காரியம் நம்மை கெடுக்கும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதிலே ஒரு அனித்தியமான சந்தோஷம் இருக்கலாம், கடந்து போகிற சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் அதிக நாட்கள் செல்லும் பொழுது அது நம்மை கெடுக்கிறது. ஆகவே தான் தேவன் சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் தேவன் ஆதியாமம் 2 அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஆதாமுக்கு சொன்னார், ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் இருக்கிறது. அதை நாம் ஒரு வழியில் இப்படி பார்க்கலாம். தேவன் அவனை சோதிக்கிறார். என்னவென்றால், உண்மையாலுமே ஆதாம் தமக்கு கீழ்ப்படிவானா இல்லையா என்று சோதிக்கிறார். தேவன் மனிதனை ஒரு காலம் ஒரு மனிதனை சோதிக்காதபடிக்கு பரிசுத்தமாக்க முடியாது. மனிதனாக பரிசுத்தமாக வேண்டும் என்று தேர்வு செய்ய வேண்டும். தேவன் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார், நிர்பந்திக்க மாட்டார். ஆதாமையும் பரிசுத்தமா இருக்க முடியும் நிர்பந்திக்கவில்லை. அவனுக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்று சொன்னால் அதை விஷயம் விட்டு விடுவார். ஆதாம் அங்கே உன்னை தெரிவு செய்யக்கூடியதா இருக்கிறது. இப்பொழுது ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்களை அனுப்பி உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய என்று சொல்கிறார். அவனுக்குள்ளாக எந்த ஒரு தடையும் வைக்கவில்லை. அப்படி அவனை வெற்றிருந்தால் ஆதாம் தெரிவு செய்வதற்கென்று ஒரு தருணமே அவனுக்கு இருந்திருக்காது. தெரிவு செய்ய முடியவில்லை என்று சொன்னால், தெரிவு செய்வதற்கு தருணமில்லை என்று சொன்னால் பரிசுத்தமாக மாற முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒரு தெரிவை செய்ய முடியாத விரும்புகிறார். இப்பொழுது ஆதாமுக்கு முன்பதான இருந்த மாற்று காரியங்கள் என்னென்ன, அதை நாம் கடந்த வேத பாடத்திலே பார்த்தது போலதான். தேவன் அங்கே மிகவும் அருமையான ஒரு மரத்தை உண்டாக்கியிருந்தார், அருமையான ஒரு கனி, அழகான ஒரு கறி. இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது என்னவென்றால், தேவனும் தம்முடைய கற்பனை அந்த அதனை பங்கு அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று. இப்பொழுது ஆதாம் அந்த மரத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியத்துக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் சிருஷ்டிகருக்கு முன்பாக நிற்கிறான். இப்பொழுது சிருஷ்டியா அல்லது சிருஷ்டிகரா என்று ஒரு தெரிவு செய்ய வேண்டும். இப்பொழுது ஆதாமே உனக்கு என்ன வேண்டும், சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பு உனக்கு தேவையா அல்லது தேவனே உனக்கு தேவையா? ஆதாம் எதை தெரிவு செய்தார் என்று உங்களுக்கு தெரியும். எது சிருஷ்டிக்கப்பட்டது அதைத்தான் ஆதாம் தெரிவு செய்தான். அதுதான் பாவத்தினுடைய ஆரம்பம். மனிதனுடைய வர்க்கத்திலே பிசாசு அவனை சோதித்தான். சிருஷ்டிப்பை தெரிவு செய்ய முடியாத சாத்தான் சோதித்தான். ஏவாளை பார்த்து கணவனை கொலை செய்ய என்று சொல்லியோ அல்லது கணவனை அடி என்றோ சோதிக்கவில்லை, அல்லது கீழ்ப்படியாமல் இருந்துவிடு என்று சொல்லலாம். ஏவாளுக்கு சோதனை இல்லை. ஆனால் ஏவாளுக்கு வந்த சோதனை என்னவென்றால், சிருஷ்டிகரை காட்டிலும் சிருஷ்டிப்பை தெரிந்து கொள்வதே அவனுக்கு வந்த சோதனை. அது போதும் என்று பிசாசுக்கு தெரியும். அவனை அழிப்பதற்கு ஆதாமுக்கும் அந்த கனியை ஏவாள் கொடுக்கும் பொழுது ஆதாமுக்கும் அந்த தெரிவு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தார். இப்பொழுது நான் சிருஷ்டிக்கப்பட்ட அருமையான காரியத்தை தெரிந்து செய்வதா அல்லது தேவனை தெரிவு செய்வதா, அத சிருஷ்டிப்பை தெரிந்து செய்யப்படினால் தன் வாழ்க்கை அழித்துக் கொண்டான். இன்றைக்கு நாமும் இதே போல நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்டத்திலே வருகிறோம். தெரிவு செய்வதற்கு அநேக கவர்ச்சியான காரியங்களை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் அதில் சில காரியங்கள் அது விளக்கப்பட்ட காரியங்கள். உதாரணமாக தேவன் எல்லா ஸ்திரீகளையும் உங்களுக்கு கொடுக்கவில்லை, இச்சிப்பதற்காகவோ அல்லது விபச்சாரம் செய்வதற்காகவோ அல்லது பாலியல் கொள்வதற்காகவோ உண்டாக்கவில்லை. உன் மனைவியை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவன் தடை செய்த ஒன்றை வேறு ஒரு நபரை நீங்கள் விரும்புகிறீர்கள், தவறான விதத்தில் வேறு ஒரு பெண்ணை விரும்புகிறீர்கள், பாலியல் ரீதியிலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று மனைவியை காட்டில் வேறொரு நபரை தெரிந்து கொண்டால் நீங்கள் தேவனுடைய கட்டளை புறம்பாக தள்ளிவிட்டு நீங்கள் தேவனை தள்ளிவிட்டு உங்களுக்குரியதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். இதே போலத்தான் ஏவாள் தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கவர்ச்சியான ஒன்றை தெரிவு செய்து தேவனை தள்ளிவிட்டாள். அது பணமாக இருக்கலாம், பணம் மிகவும் கவர்ச்சியான ஒன்று, தேவன் தான் உண்டாக்கினார். ஆனால் தேவன் அதற்காகவே நாம் வாழ வேண்டும், அதிலே ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அல்லது எப்படி அதையே தேவனை காட்டிலும் அதையே தெரிந்து கொள்ள முடியாத தேவன் விரும்பவில்லை. நமக்கு நிறைய பேரை தெரியும், விசுவாசிகள் மத்தியிலேயும் பிரசங்கர் மத்தியிலேயும் பாஸ்டர் மத்தியிலேயும் அவர்கள் பணத்தை தெரிவு செய்து கொண்டார்கள் தேவனை காட்டிலும். இது மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி அதில் இருக்கிறது. சொத்திலே ஒரு பெரிய கவர்ச்சி இருக்கிறது, ஐஸ்வர்யத்தில் ஒரு கவர்ச்சி இருக்கிறது. ஏன் தேவன் அங்கே அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ஏன் கவர்ச்சியாக உண்டாக்கினார்? தேவன் ஏவாளை அந்த கனியை புசிக்க கூடாது என்று அவர் எண்ணியிருந்தால் ஆண்டவர் செய்திருக்க வேண்டியதெல்லாம் அந்த மரத்தை அசிங்கமானதை உண்டாக்கியிருந்திருக்க வேண்டும், பார்ப்பதற்கே அருவறுப்பாய் உண்டாக்கியிருக்க வேண்டும், அசுத்தமான வாசனை உண்டாக்கக்கூடியதாக வந்திருக்க வேண்டாம், முட்களிலால் நிறைந்ததாக உண்டாக்கியிருந்திருக்கலாம். அப்படியானால் ஆதாம் ஏவாள் அதற்கு கிட்டே போயிருக்க மாட்டார்கள். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு சோதனையாக இருந்திருக்காது. தேவன் ஒரு காரியத்தை உண்டாக்கியிருக்கும் பொழுது அது அசிங்கமாகவும் அதை பார்க்கும்போது அருவறுப்பாகவும் இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் விட்டுவிட்டு நான் தேவனை தெரிந்து கொண்டேன் சொல்வதிலே எந்த ஒரு மதிப்பும் இல்லை. ஆனால் உண்மையான சோதனை என்னவென்றால், தேவன் ஒன்றை உண்டாக்கி அது உண்மையாலுமே கவர்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய முழு சரீரமும் அங்கே எழும்புகிறது, அந்த கவர்ச்சிக்கு ஈடுகொடுக்க முடியாத எழும்புகிறது. ஆனால் அதற்கு இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கும் பொழுது தேவனை தெரிந்து கொண்டு கொள்ளும் பொழுது அப்பொழுது நீங்கள் பரிசுத்தத்தினுடைய பாதையிலே நடக்கிறீர்கள். எந்த மனிதனும் அந்த தெரிவு செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் மாகவே மாட்டான். எந்த தெரிவு? அந்த தெரிவு என்னவென்றால், எனக்கு என்னுடைய சிருஷ்டிகர் தான் வேண்டும், சிருஷ்டிப்பை காட்டணும். ஆபிரகாம் போன்ற ஒரு மனிதனும் கூட இந்த தெரிவு செய்ய வேண்டியதாக இருந்தது. 50 ஆண்டுகளாக தேவன் அவனை அழைத்ததற்கு பிறகு 50 ஆண்டுகள் தேவன் முதலாவது அவனை அழைத்த பொழுது இந்த மனிதர் ஆதிகாமம் 12 அத்தியாயத்தில் நான் வாசிக்கிறது போல வசதியான ஒரு வாழ்க்கை, 75 வயது அவருக்கு இருக்கிறது. அவருடைய கல்தேர் ஊரனாகிய ஊர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் அந்த வசதியையும் அந்த சொந்த ஊரையும் தன்னுடைய பாதுகாப்பையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் விட்டுவிட்டு அவன் வளர்ந்த அந்த வட்டத்தை விட்டுவிட்டு வர முடியாது. தேவன் கூப்பிடுகிறார். அவனுக்கு இருந்ததான வீடு நிலம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்றி போக வேண்டும். ஆபிரகாமுக்கு இங்கே என்ன தெரிவு செய்ய வேண்டும்? இந்த உண்டாக்கப்பட்ட கவர்ச்சிகரமான காரியங்களா அல்லது தேவனா, என்ன தேவை? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆகவே தான் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் ஏவாளை போல நான் எனக்கு சிக்ஷிப்பு தான் வேண்டும் என்று தெரிவு செய்திருந்திருப்பார் என்று சொன்னால் நாம் ஆபிரகாமை குறித்தே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். தேவன் வேறு யாரையோ ஒருவரை தெரிவு செய்திருந்திருப்பார். 50 ஆண்டுகள் கழித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியாம் 22 அதிகாரத்திலே தேவன் மீண்டும் அவனை சோதித்தார். உண்மையாலுமே சொல்ல போனால் பல சமயங்களில் ஆபிரகாமை சோதித்தார். எப்பொழுதுமே தேவனுடைய சோதனை என்னவென்றால் உனக்கு என்ன வேண்டும். ஆதியாமம் 13 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் அங்கே ஒரு சண்டை வந்தது. அந்த சண்டை எதன் அடிப்படையில் என்று சொன்னால் சொத்தை வைத்துக் கொண்டு, எனக்கு ஆடுகள் வேண்டும், அந்த நாட்டில் அதுதான் அவர்களுக்கு சொத்து, அது அதிக மதிப்புள்ளதாக இருந்தது. அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அவருடைய ஆடு மாடுகள் தான். அவர்களுக்கு அதை மெய்ப்பதற்கு தோட்டம் வேண்டும். தேவன் இப்பொழுது லோத்துக்கு என்ன விதமான மனப்பான்மை இருக்க போகிறது என்று தேவன் கவனித்தார். ஆபிரகாமுக்கு என்ன விதமான மனப்பான்மை இருக்க போகுது என்று பார்த்தார். அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த ரெண்டு பேரும் எப்படி வித்தியாசமான விதத்திலே நடந்து கொண்டால் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தெரிவு தேவனா அல்லது கவர்ச்சிகரமான தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பா? நாம் பார்க்கிறோம் லோத்து கண்களை ஏறெடுத்து சோதனை நோக்கி பார்த்தான். அது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. அதை தெரிந்து கொண்டார். எனக்கு அதுதான் வேண்டும் என்று சொன்னார். எனக்கு இந்த கவர்ச்சிகரமான காரியம் வேண்டும். அங்கே மக்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, அங்கே எல்லா விதமான பாவ பழக்க வழக்கம் போய்கொண்டிருந்தது. ஆனாலும் லோத்து தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாவமான சூழ்நிலைக்குள்ளாக போகிறார். ஆனால் அங்கே பணம் சம்பாதிப்பதற்கு நல்ல ஒரு இடம்தான். ஆகவே அங்கே போவதற்காக தெரிவு செய்தார். அதனுடைய விளைவு என்னவென்றால் தன்னுடைய மனைவியை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய சொந்த வாழ்க்கையும் கூட கிட்டத்தட்ட இழந்து விட்டார். ஆனால் ஆபிரகாமோ, அவர் வயதில் முதிர்ந்தவராக இருந்தாலும் எனக்கு தேவன் தான் வேண்டும் என்று தெரிவு செய்தார். தேவன் எனக்கு என்று தெரிவு செய்வார், நானாக ஒன்று தெரிவு செய்ய மாட்டேன் என்று சொன்னார். ஆகவே லோத்தை பார்த்து சொன்னார், நீ உனக்கு எது வேண்டும் அதை தெரிந்துகொள், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் என்று சொன்னார். எனக்கென்று தேவன் தெரிவு செய்வார் என்று சொல்லிவிட்டார். லோத்து தனக்கென்று ஒன்றை தெரிவு செய்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். லோத்து எதை தெரிவு செய்தான்? ஆதாமை போலவே சிஷ்யை தெரிவு செய்து கொண்டான். ஆபிரகாமோ தேவனை தெரிவு செய்து கொண்டார். அவர் தேவனை தெரிவு செய்து கொண்ட அப்படின்னாலே எதையும் அவர் இழக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ எதை தெரிந்து கொண்டாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன், நீ என்னை தெரிவு செய்து கொண்டாய், நீ அதை செய்தபடினாலே நான் உனக்கு இந்த முழு தேசத்தையும் கொடுப்பேன். லோத் எதை தெரிவு செய்தால் அதையும் சேர்த்து நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். நீங்கள் தேவனை கனமணி அவரை தேடும் பொழுது நீங்கள் பொருளாதார விதத்திலே கூட ஒன்றையும் இழப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை முதலாவது தேடினால், அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடினால் பூமிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். நிறைய சரியான நேரத்திலே சரியான அளவிலே தேவன் கொடுப்பார். அதிகப்படியாக கொடுத்தால் அது உங்களை கெடுத்து விடும், குறைவாகவும் கொடுக்க மாட்டார். நீங்கள் பசி அறையாத படிக்கு சரியான ஒரு தொகையை உங்களுக்கு கொடுப்பார். அது பணமா இருந்தாலும் வசதியா இருந்தாலும் வீடா இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனே மனிதனுக்கு ஏற்படுத்துகிறார். ஆனால் நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் ஆதாமை உண்டாக்கினார். சிருஷ்டியை காட்டிலும் சிருஷ்டிகளை தெரிந்து கொள்ள முடியாது. தேவன் ஆதாமை எதிர்பார்த்தார். ஆபிரகாமிடத்திலும் அதைத்தான் எதிர்பார்த்தார். என் நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களிடத்திலும் இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலேயும் நீங்கள் தெரிவு செய்ய போகிறீர்கள். நீங்கள் இரண்டுக்கும் மத்தியிலே ஒன்றை தெரிவு செய்ய போகிறீர்கள், சிருஷ்டிப்பா அல்லது சிருஷ்டிகரா. ஆதாம் எதை இழந்தார்? அவர் தேவனை தெரிவு செய்திருந்தால் எதையாவது இழந்திருந்திருப்பாரா? மனிதன் எதை நோக்கி பார்க்கிறான்? வாலிபர்களிலே அவ்வாலிபர்கள் வளரும் பொழுது அவளுக்கு ஒரு வேலை வேண்டும், அவளுக்கு ஒரு வீடு வேண்டும், அவளுக்கு திருமணத்திலே ஒரு துணை வேண்டும். இவர்கள் இவைகள் தான் வாலிபர்கள் வளரும் பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் 20ஆம் வயதிலே. ஆதாம் எண்ணி பாருங்கள், ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருந்தாரா? இந்த மூன்று பகுதிகளிலும் தேவன் அவனுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருந்தாரா? கண்டிப்பாக செய்திருந்தார். நமக்கு வாசிக்கிறோம், தேவன் ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பதாக ஏற்கனவே அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அதுதான் அவனுடைய வீடு. அருமையான ஒரு வீட்டை அவருக்கு ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கியிருந்தார். அதற்கு பிறகு மனிதன் உண்டாக்கினார். வேலை தேவன் ஏற்கனவே திட்டமணி இருந்தார். ஆதாமுக்கு ஒரு வேலை ஏற்படுத்தியிருந்தார். அந்த தோட்டத்தை பண்படுத்துவதற்காக ஒரு தோட்டக்காரனாக வைத்திருந்தார். ஒரு வாழ்க்கை துணை தேவன் ஏற்கனவே அதையும் திட்டமணி வைத்திருந்தார். அவருடைய மனைவியா இருக்கும் பொழுதுக்கு ஒரு ஸ்திரியை ஆண்டவர் உண்டாக்கும் திட்டமணி இருந்தார். தேடி போக வேண்டாம், ஆதாம் அதை கேட்கக்கூட இல்லை. இதைத்தான் நாம் ஆரம்பத்திலே பார்க்கிறோம். வேதத்தினுடைய ஆரம்பத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆதாமுடைய தேவையை தேவன் அறிந்திருந்தார். அவனுக்கு அதை ஏற்பாடு செய்திருந்தார். முன்பதாகவே ஆதாம் கேட்பதற்கு முன்பதாகவே அதை முன் ஏற்பாடு செய்திருந்தார். அவனுக்கு என்று ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணினார். அவனுக்கு என்று ஒரு வேலையை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அவனுக்கு என்று ஒரு வாழ்க்கை துணையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார். தேவன் நல்ல தேவன். இன்றைக்கும் அதே விதமாய் நல்லவராகவே இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். இன்றைக்கு நாம் அவரை நம்பும் பொழுது அதே விதமாய் நமக்கும் ஏற்பாடு செய்வார். அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள், அவர் கொடுக்கக்கூடிய காரியங்கள் சிறந்த காரியம். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆதாமுக்கு என்று ஒரு துணையை கொடுக்கும் பொழுது நான் அவனுக்கு ஏற்ற ஒரு துணை என்று சொல்லுகிறார். இதைத்தான் நாம் அதிகாமம் 2:18 சொல்லுகிறார், அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆதாமுக்கு சரியாய் இணையக்கூடியதான ஒரு நபர், அவருடைய தேவைக்கேற்றபடி, அவருடைய குணாதிசயத்துக்கு ஏற்றபடி ஒரு மனைவி உண்டாக்குவேன், அவனுக்கு ஏற்ற ஒரு துணை என்று சொல்லுகிறார். இப்பொழுது தேவன் ஆதாமை நேசித்து நேசிக்கிறான் என்று நம்புகிறீர்களா? நான் முடிகிறதோட விசுவாசிக்கிறேன். நான் இதை நம்புகிறேன். நான் வாழ்வினா இருந்த பொழுது நம்பினேன். தேவன் என் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பினாலே எனக்கு ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் எனக்கு மனைவியாக கொடுப்பார். என்னுடைய தேவை, என்னுடைய ஊழியத்தையும், என்னுடைய குணத்துக்கு ஏற்ற ஒரு மனைவியை. இப்பொழுது எங்களுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறோம். அது முற்றிலும் உண்மை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் எனக்கு என்ன தேவையோ அதை ஏற்படுத்தியிருந்தார். நீங்கள் தேவனை கனப்படுத்தினால், நீங்கள் சிருஷ்டியை காட்டிலும் சிருஷ்டிப்பை நீங்கள் உண்டாக்கினால், உங்களுக்கென்ற ஒன்றை பற்றி கொள்ளாவிட்டால் இதையும் தேவன் உங்களுக்கு செய்வார். கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்துவார், அவர்களுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி தருவார், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையும் ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு ஏற்ற துணையாக ஒரு துணை உண்டாக்குவார். நீங்களாகவே தேடி பார்த்திருந்தாலும் அதை காட்டிலும் நல்ல ஒரு வேலையோ நல்ல ஒரு துணையோ தேர்வு செய்திருக்க முடியாது. ஆனால் தேவன் அதை செய்து கொடுத்திருக்கிறார். தேவன் மனிதனுக்கு தன்னுடைய தேவையை ஏற்பாடு செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் தேவன் உங்கள் எல்லா குறைவையும் நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:18 வாசிக்கிறோம். 19:18, என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி நிறைவேற்றுவார் என்று வாசிக்கிறோம். நமக்கு எல்லாம் எது இதெல்லாம் தேவையா வேண்டுமோ அதை இவர் கொடுப்பதில்லை. ஒரு புத்தியின தகப்பன் மட்டுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். அவங்க கேட்கறதெல்லாம் தருவார். அது ஞானமா இருக்குமா என்று எண்ணுகிறீர்களா? பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் கொடுப்பது ஞானமா? அது அவளை அழித்து விடும். ஒரு ஞானமுள்ள தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவள் என்ன தேவையோ அதை தான் கொடுக்கிறார். அவள் கேட்பதெல்லாம் கொடுப்பதில்லை. தேவன் மிகவும் நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறார். நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் தரமாட்டார். நாம் ஜெபித்தாலும் தரமாட்டார். அவர் கொடுப்பதில்லை. அவர் இல்லை என்று சொல்லிவிடுவார். ஒரு நல்ல தகப்பன் சில சமயத்திலே, பல சமயங்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், என் மகனே மகளே மன்னித்து விடு, நான் அதை கொடுக்க மாட்டேன், நான் அதை அனுமதிக்க மாட்டேன். ஆனால் நமக்கு எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்து விட்டார். அவர் நம்மை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே ஏற்பாடு செய்து விட்டார். ஆதாமுக்கு அப்படி தெரிவி செய்து விட்டார். நாம் அவனுக்கு அவனை உண்டாக்கிவிட்டு அவன் தங்குவதற்கு இடத்தை தேட வேண்டும், அவனை உண்டாக்கிவிட்டு என்று சொல்லி அப்படியெல்லாம் அவர் தீர்மானிக்கவில்லை. தேவன் ஆதாமுக்கென்று திட்டமணிந்த மனைவியை ஆதாம் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் தீர்மானித்து விட்டார். பின்னாக உண்டாக்கப்பட்டாலும் முன்னாகவே தேவன் தீர்மானித்து விட்டார். ஏனென்றால் ஆதாம் சந்திப்பதற்கு முன்பதாகவே தேவன் சொல்லுகிறார், நம்முடைய சாயலாக மனிதன் உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். ஆகவே ஆதாம் ஏவாளும் அவர் உண்டாக்கப்பட்டதுக்கு முன்பதாகவே திட்டமிடப்பட்டார்கள். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் எல்லா காரியத்தையும் ஆதாமுக்கு உண்டாக்கினார். ஆதாம் உண்டாக்கப்பட்டதுக்கு முன்பதாகவே தேவன் உண்டாக்கிவிட்டார். இதை நாம் நம்புவது அற்புதமான ஒரு விஷயம், ஒரு காரியம். அநேக சமயங்களிலே நாம் சில சூழ்நிலை சந்திக்கிறோம் வாழ்க்கையிலே, நாம் அந்த நேரத்தில் ஆச்சரியமாய் பார்க்கலாம், தேவன் இந்த விஷயத்திற்காக தேவன் ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறாரா, நான் இப்பொழுது சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறாரா. நாம் ஆதியாகமத்துக்கு போய் பார்ப்பது அற்புதமான காரியம். ஒரு தேவை ஏற்படுவதற்கு முன்பதாகவே தேவன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை பயணி வைத்திருக்கிறார் எனக்காக. தேவனுடைய பிள்ளையா இருப்பது என்பது அற்புதமான ஒரு விஷயம். நான் 47 ஆண்டுகளாக இதை கண்டுபிடித்திருக்கிறேன். தேவ பிள்ளையா இருப்பது என்பது மிகவும் அற்புதமான ஒரு காரியம். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தேவையான என்ன காரியமா இருந்தாலும், ஆவிக்குரிய சரீர பொருளாதார காரியங்கள், ஒவ்வொரு பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு நபரும் தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். ஆனால் மக்களுக்கு இந்த அற்புதமான வாழ்க்கை தேவைப்படுவது. ஏனென்றால் தேவனை தவறாக ஒரு கடினமானவராக, கடினமான வேலை வாங்குகிறவராக பிசாசு மக்களுக்கு காண்பித்து விட்டான். நீ தானாக வாழ்ந்தால் சந்தோஷமான மனிதனாக இருப்பா, இரண்டு வர வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறது போல காண்பித்து விட்டான். ஆகவே நாம் இந்த காரியத்தை கிறிஸ்தவர்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டும். தேவன் இல்லாமல் நீங்களாகவே ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை என்பது அது போய். சந்தோஷமான பூமியிலே சந்தோஷமான கிறிஸ்தவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் என்னுடைய சொந்த வாழ்க்கை நான் திட்டமிட விரும்பவில்லை, தேவனே என்னுடைய வாழ்க்கை திட்டமிட வேண்டும், அவருடைய சித்தத்தை நான் முழுமையாக நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் சந்தோஷமான கிறிஸ்தவர்கள். தேவனுடைய சுபாவம் உங்களுக்கு தெரியுமானால், அவர் அன்பான ஒரு தகப்பன், அவர்களை நேசிக்கிறார், உங்களை பொறுப்படுத்துகிறார், அவர் சந்தோஷமா இதை சொல்வார். 47 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வாலிபனாக இருந்தபொழுது நான் இந்த சத்தியத்தினாலே பற்றி பிடிக்கப்பட்டேன். 21 வயதாக இருக்கும் பொழுது தேவன் நினைக்கின்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தினாலே பிடிக்கப்பட்டேன். என்னுடைய குறைந்த அறிவிலே, வரம்புக்குட்பட்ட அறிவிலே, என்னுடைய அறியாமையிலே என்னை சிருஷ்டிகரை காட்டிலும் நான் மேன்மையான ஒரு திட்டத்தை செய்திருப்பேனா என்று எண்ணி பார்த்தால் முடியவில்லை. அப்படி நான் எண்ணுவேன் சொன்னால் அது பைத்தியம். தேவன் தான் நமக்கென்று, நம்முடைய வாழ்க்கைக்கென்று சிறந்த திட்டத்தை அவர் செய்ய முடியும். ஏனால் நம்ம எதிர்காலம் அவருக்கு தெரியும், நம்முடைய குணாதிசயம் அவருக்கு தெரியும், நமக்கு ஏற்படுகிற ஆபத்துகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல திட்டத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். அதை காட்டில் மேன்மையான திட்டத்தை நான் எண்ணி பார்க்க முடியாது. நான் ஒன்றை அதை அறிந்து கொள்ளும் பொழுது அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது தேவனுடைய ஞானமானது உங்களுடைய ஞானத்தை காட்டிலும் பெரியம் என்பதுதான், பெரியது என்பதை விசுவாசிப்பது. தேவனுடைய ஞானம் உங்களை காட்டிலும் பெரியது என்று நம்புவது கஷ்டமா? தேவன் அதிகமாய் உங்களை பூர்ணமாய் நேசிக்கிறார் என்பதை நம்புவது கஷ்டமா? அவர் எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில கட்டுப்படுத்த முடியும் என்பதை நம்புவது கஷ்டமா? இதுதான் விசுவாசம். ஆண்டவரே, ஆகவே தான் நான் நீ எனக்கு என்ன திட்டம் பண்ணி இருக்கிறோம் அதை நான் தேர்வு செய்கிறேன், என்னுடைய திட்டம் வேண்டாம் ஆண்டவரே. இதைத்தான் நாம் வேதத்தில் இருக்கக்கூடிய முதல் 2-3 அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதிகாம புத்தகத்திலே நான் இங்கே ஆரம்பிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்கள் அவளுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்வதில்லை, அவர்கள் தேவனுடைய திட்டமானது மேன்மையானது என்பதை நம்புவதில்லை. தங்களுடைய திட்டத்தை காட்டிலும் தேவனுடைய திட்டம் மேன்மையானது என்று நம்ப முடியவில்லை. தேவன் தங்களுக்கென்று எல்லா தேவைகளையும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தேவைகளுக்கும் ஏற்கனவே ஏற்பாடு தேவன் உண்டாக்கிவிட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதாவது எழும்பக்கூடிய எந்த ஒரு தனி தேவையும் அவர் ஒரு ஏற்பாடை செய்து வைக்கிறார். அந்த தேவையை சந்திப்பதற்கு தேவன் ஒரு பொருள், ஒரு காரியத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது எனக்கு பரவசம் அடைக்கிறது. எப்படிதெல்லாம் நான் எதிர்காலத்தை சந்திக்கிறேனோ, அடுத்து எனக்கு எப்படி இருக்க போறது என்று தெரியாது, அடுத்த வாரம் அடுத்த மாதம் என்ன சந்திக்க போகிறேன், ஆனால் ஒன்று தெரியும், என்ன இருந்தாலும் தேவன் அதற்கென்று ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார், ஏற்கனவே ஏற்பாடை செய்திருக்கிறார். ஒரு அருமையான வார்த்தை சங்கீதத்திலே காணப்படுகிறது, 112 சங்கீதம். அதில் இதை இப்படி வாசிக்கிறோம், இது என்னுடைய பிடித்தமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 112. ஏனென்றால் ஒரு மனிதன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இந்த சங்கீதம் சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனிதன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே சொல்லப்பட்ட 7 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான். சில சமயத்திலே நாம் ஒரு செய்தியை கேட்கிறோம், அதுக்கு நல்ல செய்தியாக அல்ல, ஆனால் நாம் பயப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், தேவன் அதற்கும் ஒரு ஏற்பாடை, அவர் ஏதோ ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக. இப்படி பூமியில வாழ்வது அற்புதமான ஒரு வாழ்க்கை அல்லவா? இப்பொழுதிருந்து என்னுடைய வாழ்க்கையை முடியும் வரை எந்த காரியம் என்ன வாழ்க்கையில வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் எதை சந்தித்தாலும் தேவன் அதை கொண்டு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதை நான் ஆதியாகமம் 2 நான் கற்றுக்கொள்கிறேன். தேவன் ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறார். அவர் என்னுடைய தேவையை அறிந்திருக்கிறார். அதற்கென்று ஒரு ஏற்பாடை முன் ஏற்பாடை செய்திருக்கிறார் முற்றிலுமாக. ஆகவே நாம் தேவனை குறித்த தவறான கருத்தை நாம் நம்முடைய மனதிலிருந்து நீக்கி விடுவோம். பிசாசு தேவனை தவறானவராய் காண்பித்து விட்டான். அவர் நம்முடைய நன்மையை விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகவே அவருக்கென்று உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னுடைய சித்தத்தையே நான் செய்ய விரும்புகிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.